அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலகிலாம் வாரம் தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியின் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி விலங்கியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஹச் சிவனேஸ் அவர்கள் வந்து பூச்சிகளுடைய வாழ்க்கை முறைகள் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த புதுகை பண்பலையானது வார வாரம் வியாழனன்று வனமும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் நிறைய கருத்துக்களை மக்களுக்கு பரிமாறியும் எடுத்துரைத்தும் கொடுக்கின்றனர். அதன் பொருட்டு இன்று நாம் காணவிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், காடுகளில் உள்ள பூச்சியின் வாழ்வியல், அதாவது அதனுடைய வாழ்க்கை சுழற்சி மற்றும் வாழ்க்கை முறை. அதற்கு முன்பாக என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது பெயர் முனைவர் ஹே சிவனேஷ், உதவி பேராசிரியர் விலங்கியல் துறை, காமராஜர் கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டம். காடு அப்படின்னா என்ன? பண்டைய காலங்கள்லையும் சரி, தமிழ் இலக்கியங்களையும் சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐவகை திரைகள் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. இதில் குறிப்பாக முல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்னா, முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும். நீங்கள் பள்ளி பருவத்திலையும் சரி, கல்லூரி பருவத்திலையும் சரி, தமிழில் படிச்சிருப்பீங்க. இதுக்குடைய உரிப்பொருள் என்ன, அங்குள்ள மக்கள் என்ன தொழில் பண்ணாங்க, என்ன விலங்கினங்கள் இருந்தது, அந்த மக்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்கன்னு. ஆகவே அந்த காலத்திலேயே சரி, நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் சரி, காடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த காட்டில் உள்ள பூச்சிகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக காடுன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பெரிய பெரிய விலங்குகள் இருக்கும், யானை, சிங்கம், புலி, கரடி, அப்புறம் பெரிய மரங்கள் இருக்கும், அம்மா அருவிகள் இருக்கும், நீரோடை இருக்கும், இந்த மாதிரி ஞாபகம் வரும். பூச்சிகள் நம்ம நினைவுக்கு டக்குன்னு வராது. பூச்சியில் நம்ம என்ன நினைப்போம்? வீட்டில் உள்ள ஈ, எறும்பு, கொசு, இதெல்லாம் பூச்சிகள் தான். நம்மளுக்கு அதனுடைய அன்றாட வாழ்வு சம்மந்தப்படுத்தி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா பூச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்குது, தீமை செய்ய பூச்சிகளும் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா காட்டினுடைய ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் உண்மையான ராஜா யாருன்னா இந்த பூச்சிகள் தான். ஏன்னா உலகத்தில் உள்ள உயிரினத்திலே பார்த்தீங்கன்னா 80% வந்து இந்த பூச்சிகள் தான் அந்த உலக சமநிலையை, அதாவது முக்கியமாக காட்டின் சமநிலையை வந்து சமப்படுத்துது. எப்படின்னு நம்ம துரிவாக பார்க்கலாம். நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சி முறை. அதாவது வாழ்க்கை சுழற்சினா என்ன? உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோமே, நம்ம பிறக்கும்போது குழந்தையாக இருந்து நாளடைவில் வளர்ந்து முழு மனிதனாக மாறுறோம் இல்லையா? அதே மாதிரி பூச்சிகளுக்கும் சில உருமாற்றங்கள் உண்டு, அதான் வாழ்க்கை சுழற்சி முறை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நிலைகள் உண்டு. அதாவது முட்டை, முட்டை பருவம், இளமுயிரி, கூட்டுப்புழு, முதிர்பூச்சி. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். காடுகளில் உள்ள பூச்சிகள் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கும் இந்த இது பொருத்தமானது. இப்போ முட்டை பருவம்னா என்ன? பொதுவாக பெண் பூச்சிகள் முட்டையிடும் வல்லமை படைத்தவை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலின வேறுபாடு உண்டு, ஆண் பூச்சி பெண் பூச்சி என்று வேறுபடுத்தி காணலாம். எப்படின்னா, பெண் பூச்சி உருவத்தில் கொஞ்சம் பெரிதாக இருக்கும், ஆண் பூச்சி உருவத்தில் சிறிதாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மேண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கும்பிடு பூச்சி, அது பார்த்தீங்கன்னா ஆண் பூச்சியானது அதற்கு உரித்தான ஒரு இறக்கை உண்டு, அந்த இறக்கையை வச்சு பறக்கும். ஆனால் பெண் பூச்சிக்கு இறக்கை வந்து சின்னதாக இருக்கும், பறக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கும் அதனுடைய உருவமைப்பு உடலமைப்புலையும் சரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஆண் பெண் என்று வேறுபடுத்தி அறிய முடியும். அப்போது பூச்சி என்ன பண்ணும்? முட்டையை வந்து இலைகளுக்கு அடியிலேயோ, மண்ணுக்கடியிலேயோ, மரப்பட்டையிலேயோ முட்டையை போட்டு வைக்கும். இந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய புழுக்கள் தான் இளம் உயிர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா புழுக்கள் அல்லது லார்வான்னு சொல்லுவாங்க. இந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய இளம் உயிர்களுக்கு வந்து குறிப்பிட்ட நாட்கள் ஆகும், இன்குபேஷன் பீரியட் சொல்லுவாங்க. இப்படி முட்டையிலேருந்து வரக்கூடிய வந்த இளம் உயிர்கள் என்ன பண்ணும்னா, பெருந்திண்ணியாக இருக்கும், அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரேஷியஸ் ஃபீடர்னு சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த லார்வை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எதை சாப்பிடும்? இப்போ காடுகளில் பூச்சி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தாவரத்தை இருக்குனா அதோடைய தண்டு பகுதியோ, இலை பகுதியோ, அல்லது மக்கிய இலைகளையோ, அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகும்னா, சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு உருமாற்றம் அடையும், அதாவது கூட்டுப்புழு அல்லது பியூப்பே. இது பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி ஒரு கூடு போன்ற அமைப்பை உருவாக்கும். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா அது சாப்பாடு எடுக்காது, அதாவது ரெஸ்டிங் கண்டிஷன், ஓய்வு நிலையில தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே உருமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பியூப்பா ஸ்டேஜ் போய்கிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்த முறை பார்த்திங்கன்னா கடைசியாக முதிர்பூச்சி. எப்படி அந்த முதிர்பூச்சியிலேருந்து முட்டை போட்டு அடுத்த உருவமைப்புக்கு வருவது, அதே மாதிரி தான் கடைசியாக இது முதிர்பூச்சியாக வந்துடும். பார்த்திங்கன்னா அதனுடைய முதிர்பூச்சி அமைப்பாகவே இருக்கும். இதற்கும் குறிப்பிட்ட நாட்கள் உண்டு. இது வந்து எல்லா பூச்சிக்கும் பொருத்தமானது. சில பூச்சிகளை பார்த்திங்கன்னா அந்த உருமாற்றம் நாலு நிலையில் இருக்காது. குறிப்பாக கரப்பான் பூச்சி, வெட்டிக்கிளி பார்த்திங்கன்னா முட்டையிடும், இளம் உயிரியாக வரலாம், என்ன ஆகும்னா அப்படியே டைரெக்டாக என்ன ஆகும், முதிர்பூச்சியாக மாறிடும். அதுக்கு என்ன சொன்னால் ஆங்கிலத்தில் நிம்ஃபல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சிகளை எப்படி சுவாசிக்குது? நம்மளை மாதிரி மூக்கு நுரையீரல்லாம் இருக்கா? கிடையாது. அதனுடைய மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பைரக்கல்ஸ், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதன் மூலமாக தான் இது சுவாசிக்குது. இப்போ பூச்சிகளுடைய வாழ்க்கை சுழற்சியை பார்த்துட்டோம். இப்படி தான் எல்லா பூச்சிகளையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை சுழற்சி நடக்குது. அடுத்தது அதனுடைய வாழ்க்கை முறை. இப்போ நாம் எப்படி சாப்பிட்றோம், நமக்கு தங்க வீடு இருக்குது, அந்த மாதிரி பூச்சி என்ன பண்ணும், பூச்சி எதை சாப்பிடும், காடு உள்ள பூச்சிகள். ஏன்னா ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு வாய்ப்பகுதி அமைப்பு இருக்கும். இப்போ கொசு பார்த்திங்கன்னா சக்கிங் டைப், நம்ம மனுஷன் உடம்புலேருந்து ரத்தத்தை உரியக்கூடிய மாதிரி அதோடைய வாய்ப்பகுதி இருக்கும். தேனீக்களுக்கும் பூவிலேருந்து தேன், அதாவது நெக்டார் என்னும் பொருளை எடுக்கக்கூடிய வாய்ப்பகுதி இருக்கும். சில பூச்சிகளை பார்த்திங்கன்னா, வண்டுகளை பார்த்திங்கன்னா அந்த பைட்டிங் சூவிங் டைப்னு சொல்லுவாங்க, அசை போடுதல், அந்த மாதிரி வாய்ப்பகுதி இருக்கும். இந்த வாய்ப்பகுதியை பொறுத்து பூச்சிகளின் உணவு முறை வேறுபடும். அடுத்ததாக அதனுடைய வாழிடம். பூச்சிகள் பெரும்பாலும் எங்கே இருக்கும், எல்லா இடத்துலையும் பூச்சிகள் இருக்கும், பூச்சி இல்லாத இடமே கிடையாது. அது எப்படி தன்னை தற்காத்து கொள்ளுது? ஏன்னா பூச்சிகள் வந்து அளவில் பார்த்திங்கன்னா மிக மிக சிறியது. அது வந்து அதனுடைய பெரிய அது உருவத்திலேருந்து பெரிய பூச்சிகள்லேருந்தோ அல்லது பெரிய வேறு ஒரு விலங்குகள் தான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா குச்சி பூச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கேமாஃப்ளேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா எனிமீஸ்கிட்ட இருந்து, அதாவது ப்ரெடேட்டர்னு சொல்லுவாங்க, அதுகிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வண்ணத்து பூச்சி இருக்குது, அதனுடைய ரெக்கையில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த பாம்பு கண்ணு போல் இருக்கும். அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தற்காப்பு அமைப்பு. இந்த மாதிரி எல்லா பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. இப்போது சில வண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில திரவத்தை வந்து சுரக்கும், அதனால் வந்து அது எனிமிகள்கிட்ட வந்து எதிரிகிட்டருந்து அதனை பாதுகாத்து கொள்ளும். இப்படி பூச்சிகள் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இப்போ நன்மை தரக்கூடிய பூச்சிகள் இருக்குது, தேனீக்கள், பட்டுப்புழுக்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்மை தரக்கூடிய பூச்சிகள். தீமை தரக்கூடிய பூச்சிகள்னால் கொசு, ஈ, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோயை பரப்பக்கூடியது. இப்போ விவசாயிகளில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க எதுவும் பயிரிடுறாங்கன்னா அதில் சில வந்து பூச்சிகள் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது என்னதுன்னா அந்த பூச்சியெல்லாம் சாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணும்போது தீமை தரக்கூடிய பூச்சிகள் சாகுவோட நன்மை தரக்கூடிய பூச்சிகளும் சேர்ந்து சாகுது. இப்போ குறிப்பாக சொல்ல போகணுன்னா நெல் வயலில் பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டெம் ஒரட் சொல்லுவாங்க, மஞ்சள் தண்டு துளைப்பான் பூச்சி குறிப்பாக. அது என்ன ஆகும்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, பெண் பூச்சி முட்டையிட்டு அதுலேருந்து வரக்கூடிய இளம் உயிரிகள், அதே மாதிரி அந்த இளம் உயிரி புழுக்கள் லார்வா என்ன பண்ணும்னா அந்த தண்டு பகுதியில் போய் உள்ளே போய் உட்கார்ந்து அதனுடைய டிஷ்யூ, அதாவது திசுக்களை ஃபுல்லாக சாப்பிட்டோம். அப்போ என்ன ஆகும், மண்ணிலேருந்து போகக்கூடிய சத்துக்கள் வந்து மேலே போகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிகளும் அதனுடைய தனித்துவமான அமைப்பை கொண்டிருக்கு. சரி, இப்போ இந்த பூச்சிகளால் காட்டுக்கு என்ன பயன்னா, பூச்சிகள் வந்து பறக்கும் தன்மை உடையவை. இவை தன்னுடைய உணவுக்காக என்ன பண்ணும்னா ஒவ்வொரு பூக்களில் போய் உட்காரும் இல்லையா, அப்போ என்ன நடக்கும்னா மகரந்த சேர்க்கை நடக்கும். இந்த மகரந்த சேர்க்கை மூலமாக தான் ஒரு காட்டில் வந்து விதை உருவாகிறது, மரங்கள் உருவாகிறது, எல்லாமே இப்படி தான் மகரந்த சேர்க்கை தான் முக்கியமான காரணம். இந்த பூச்சிகளால் அந்த மகரந்த சேர்க்கை நடக்காது, வேறு மரங்களும் ஒன்றும் உருவாகாது. இந்த பூச்சிகளின் வாழிடத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எறும்பு வகை இருக்குது. என்ன எறும்பு வகை, இலைவெட்டி எறும்புகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி பெரிய புற்றுக்கட்டி எறும்புகள் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக கூட்டமாக வாழும். அதை வச்சு தான் ஒரு இது சொல்லுவாங்க, எறும்பை பார்த்து கற்றுக்கிடணும். என்ன சொல்லுவாங்க, கூட்டமாக ஒற்றுமையாக வாழணும்னு. ஸோ பூச்சிகளை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறையை நிறைய ஒப்பிடுவாங்க. தேனீக்களை வச்சு என்ன சொல்லுவாங்க, சுறுசுறுப்பாக இருக்கணும் தேனீக்களை மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையோட தொடர்புப்படுத்தலாம். குறிப்பாக பூச்சிகளை பார்த்தீங்கன்னா இந்த கரப்பான் பூச்சின்னு சொல்கிறோம், அந்து பூச்சின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி சிறப்பு. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொசுந்தான் சொல்லுவோம், கொசு பூச்சின்னு சொல்ல மாட்டோம். ஈன்னு சொல்லுவோம், ஈ பூச்சின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு தனித்துவமான அமைப்புகள் இருக்குது. அடுத்தது இந்த காட்டில் உள்ள பூச்சிகள் பார்த்திங்கன்னா எப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொள்ளுது. இப்போ நாம் பார்த்திங்கன்னா ஒரு மொழி மூலமாக பேசிக்கிறோம், நமக்கு தேவையானதை வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை லாங்குவேஜ் அது மொழி மூலமாக நம்ம பரிமாறிக்கிறோம். அப்போ அவங்கள பூச்சிகளுக்கு எப்படி பேச தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்போ ஒவ்வொரு பூச்சிகளும் அதனுடைய ஒரு சிறப்பியல்பான ஒரு சைகை மூலமாக தான் என்ன அது செய்திகளை வந்து பரிமாறிக்கொள்ளுது. உதாரணமாக பார்த்திங்கன்னா எறும்பு, எறும்பு எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிருப்பீங்க, எறும்பு போயிட்டு எறும்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு எறும்பும் முட்டிக்கிற மாதிரி பேசும். அது என்னன்னா கெமிக்கல், அதாவது வேதிப்பொருளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும், பரிமாறும். அதை வச்சு அதனுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனீக்கள், தேனீக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் ஆடும், அதாவது சிக்ஸாக் டான்ஸ்னு சொல்லுவாங்க, வளைஞ்சு வளைவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டான்ஸ் ஆடி தன்னுடைய செய்திகளை வந்து மற்ற தேனீக்களுக்கு வந்து எடுத்து சொல்லும், எங்கே உணவு கிடைக்குதுன்னு சொல்லும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு தொடர்புப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பியல்பு இருக்குது. முதல்ல பார்த்தோம் இல்லையா, பூச்சிகளால் மகரந்து சேர்க்கை நடக்குது, அதனால் காட்டுக்கு நல்ல பலன் இருக்குன்னு. அதே மாதிரி என்ன ஆகும்னா பூச்சிகள் மூலமாக என்ன நடக்குதுன்னா மண் வளம் பெருகுது. ஏன்னா அது வந்து மக்கிய இலை தரைகளை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா மண் வளம் அதுக்கு வந்து இதாகுது. மண் வளம் இதாகனால காடுகளில் உள்ள மரங்கள் வந்து செழித்து வளருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி, அதாவது உருவத்தில் சின்ன அளவில் இருக்கக்கூடிய பூச்சிகளை இப்போ தவளை சாப்பிடும், தவளையை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடுதில்லை, இப்படி மாதிரி இந்த உணவு சங்கிலி வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால தான் நான் திரும்ப வந்து பூச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு தெரிந்த கருத்துக்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், காட்டு பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அவற்றின் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. காடழிப்பு, பூச்சிக்கொல்லி பயன்பாடு இதெல்லாம் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா பூச்சி இனங்கள் ரொம்ப அழிஞ்சிட்டே வருது, சரியா? ஸோ அதெல்லாம் இனிமேல் நம்ம வந்து பாதுகாக்கணும். ஒரு பட்டாம்பூச்சி குறைந்தால் ஒரு பூ பூக்காமல் போகும்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பூச்சிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பூ பூக்காவிட்டால் ஒரு மரம் வளராது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பூலந்தான் மரம், பூ காயாகி கனியாகி விதையாகி மரமாகுது இல்லையா, அதனால் ஒரு பூ பூக்காவிட்டால் ஒரு மரம் வளராது. அப்போது என்ன பண்ணணும், நம் நாட்டை காக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த அரிய உயிரினங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து இன்றைக்கி நம்ம பூச்சியின் வாழ்வியல் வாழ்க்கை முறைகளை பார்த்துட்டோம். எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோட பரிந்தமைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்பலை நிர்வாகத்திற்கும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை பூச்சிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஹச் சிவனேஸ் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.